ஏப்ரல் பொது மாநாட்டில் சகோதரி லிண்டா பாட்டனின் அழைப்புக்கு மறுமுத்தரமாக உங்களின் அநேகர் உங்களுடைய உள்ளூர் பகுதியில் அகதிகளின் வேதைகளை தேவைகளை பூர்த்தி செய்யவும் தயாளத்தின் இறக்கமுள்ள தாராளமான செயல்களில் ஈடுபட்டீர்கள். தனிப்பட்ட மக்களுக்கு அப்படியே உங்கள் சமுதாயங்கள் உள்ள நிகழ்ச்சிகளில் உங்கள் பங்கெடுப்பிலும் உங்கள் முயற்சிகளில் இந்த செயல்கள் அன்பின் விளைவே. உங்கள் நேரத்தையும் திறன்களையும் வளங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது உங்கள் மற்றும் அகதிகளின் இருதயங்கள் மிருதுவாகின்றன. நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வளர்த்தலும் கொடுப்பவருக்கும் பெறுபவருக்கும் இடையான பெரிய அன்பும் உண்மையான அன்பின் விளைவுகள். செலஸ்டியல் ராஜ்யத்தில் பரலோக பிதாவுடன் வாழ்பவருக்கு தயாளம் ஒரு அதிர்ஷ்டவசமாக குணாதிசயமான தீர்க்கதரிசி மரோனி நமக்கு கூறுகிறான். நீங்கள் தயாளத்துவத்தை பெற்றுவிடாவிட்டால் நீங்கள் ஒரு காலம் தேவ ராஜ்யத்தினுள்ள இரட்சிக்கப்பட முடியாது என அவன் எழுதுகிறான். இயேசு கிறிஸ்து தயாளத்தின் பரிபூர்ணமான எடுத்துக்காட்டு. நமது இரட்சராயிருக்கிற அவருடைய அந்நியத்துக்கு முந்தைய அவருடைய வாக்குறுதி, அவரது பூலோக வாழ்க்கை முழுவதிலும் அவரது தொடர்பு, பாவ நிவர்த்தியின் அவரது புனிதமான வரம், மற்றும் நமது பரலோக பிதாவிடம் மீண்டும் நம்மை கொண்டு போக அவரது தொடர்ந்து முயற்சிகளிலும் தயாளத்தின் இறுதியான வெளிப்படையாக இருக்கிறது. ஒரே காரியத்தில் குறியாக அவர் செயல்படுகிறார். நம் ஒவ்வொருவரிடத்திலும் அவருடைய அன்பின் மூலமாக அவரது பிதாவிடத்திலுள்ள அன்பு வெளிப்படுகிறது. பெரிய கற்பனையை பற்றி கேட்டபோது இயேசு பதிலளித்தார், உன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஹயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது மூலம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. நம்முடைய அண்டை வீட்டாருடன் அன்பை வளர்க்கவும் காட்டவும் மிக மகத்தான வழிகளில் ஒன்று நமது சிந்தனைகளிலும் வார்த்தைகளிலும் தரலாமிருந்ததின் மூலமே. சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய நெருங்கிய நண்பர் சொன்னார், மற்றவர்களை பற்றி தீர்மானித்தலை நிறுத்துவதே தயாளத்தின் மிகப்பெரிய இயல்பு. சமீபத்தில் 3 வயதான அலிசா அவளுடைய குடும்பத்தினருடன் ஒரு திரைப்படத்துக்கு பார்த்து கொண்டிருந்த போது வியப்புடன் கூறினாள், அம்மா, அந்த கோழி புதுமையாய் இருக்கிறது. அவளுடைய தாய் திரையை பார்த்து ஒரு புன்னகையோடு கூறினாள், அது ஒரு மயில். அதே போலவே அந்த அறியாத 3 வயது உள்ளவளைப் போல சில நேரங்களில் நாம் மற்றவர்களை ஒரு நிறைவில்லாத தப்பான புரிந்து கொள்ளுதுடன் பார்க்கிறோம். நம்மை சுற்றி இருப்பவர்களின் வேறுபாடுகளும் அடையாளம் காண்கிற குறைபாடுகளிலும் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் நமது பரலோக பிதா மகத்தான மற்றும் மகிமையான திறமைகளுடன் அவரது நித்திய சாயலில் அவருடைய பிள்ளைகளை அவர் பார்க்கிறார். எனக்கு அதிக வயதாகும் போது மற்றவர்களை தீர்மானிப்பதை நான் குறைத்துக் கொள்கிறேன் என சொன்னதில் தலைவர் ஜேம்ஸ் ஃபாஸ்ட் நினைவு கூறியிருக்கிறார். நான் குழந்தையாக இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தை கேட்டவர்களை ஒழித்துவிட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்போது நாம் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். நாம் நமது குறைகளை மிக தெளிவாக பார்க்கும் போது ஒரு கருப்பு கண்ணாடி வழியாக பார்ப்பதை நாம் குறைத்துக் கொள்கிறோம். இரக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் தயாளத்துடனும் இரட்சகர் செய்ததைப் போல மற்றவர்களை பார்க்க சுவிசேஷத்தின் ஒளியை நாம் பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களின் இருதயங்களில் ஒரு முற்றிலுமான புரிந்து கொள்ளுதல் நமக்கு கிடைக்கிற நாள் வரும். மற்றும் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களிடம் நாம் காட்டுகிற தயாளமான சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் போல நமக்கு கிடைக்கிற இரக்கத்திற்காக நாம் நன்றியுள்ளவனாக இருப்போம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இளம் பெண்கள் குழுவினருடன் நான் படகில் சென்றேன். அந்த ஆழமான ஏரி பச்சை பசேல் என்றும் இரத்தையான பாறைகளுடன் சூழப்பட்டு மிக அற்புதமாக இருந்தது. ஏரியின் துடுப்புகளை நாங்கள் போட்ட போது சூரிய ஒளியை தெரிந்த நீர் பிரதிபலிப்பது இருந்தும் விரைவிலேயே மேகங்கள் வானத்தை இருள் அழைத்து வேகமான காற்று வீச ஆரம்பித்தது. முன்னேறி செல்லும்படியாக இழுக்கிடையில் இடைவேளை இல்லாமல் எங்கள் துடுப்புகள் தண்ணீரில் ஆழ்த்தி போட்டோம். முதுகு உடைகிற அளவுக்கு கடினமாக முயற்சித்த பின்பு இறுதியாக அந்த பெரிய ஏரியின் மற்றொரு பகுதிக்கு திரும்பி நாங்கள் போக வேண்டிய திசையில் காற்று அடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து வியப்படைந்தோம். விரைவிலேயே இந்த வரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டோம். ஒரு சிறிய கட்டி துணியை கிழித்து அதன் ஒரு நுனிய துடுப்புகளின் பிடியிலிருந்து மற்றொரு நுனியை என் கணவரின் கால்களிலும் கட்டினோம். அதை அவர் படகின் பக்கவாட்டிற்கு இழுத்தார். பலவீனமாக இருந்த எங்கள் படகு பயணத்தில் காற்றடித்து எங்கள் பயணம் வேகமானது. பிறகு பிற படகுகளில் பயணம் செய்து கொண்டிருந்த இளம் பெண்கள் தண்ணீர் வழியாக எவ்வளவு எளிதாக நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தோம் என்பதை பார்த்து நிதானமாயிருந்த அவர்களின் பயணத்தை வேகப்படுத்தினர். நாங்கள் நிதானமாகி மகிழ்ச்சி சிரித்து அந்த நாளின் சவாலை மேற்கொள்ள முடிந்ததாக நன்றி செல்லுவோம். அந்த மகிமையான காற்று எப்படி ஒரு நண்பனின் புகழ்தலுக்கு உரித்தாய் இருக்கிறதோ, அப்படியே ஒரு பெற்றோரின் சந்தோஷமான வாழ்த்துதலும் ஒரு கூட பிறந்தவனின் தலைசைப்பும் அல்லது ஒரு சக தோழியனின் வகுப்பு தோழனின் புன்னகையும், அவை அனைத்தையும் நான் வாழ்க்கையின் சவால்களோடு போராடி கொண்டிருந்த போது நமது பயணத்தில் நமக்கு அனுகூலமாயிருக்கிற காற்றை போல் இருக்கின்றன. தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் இந்த வகையில் அதை சொல்லுகிறார், காற்றிற்கு நாம் வழிகாட்ட முடியாது, ஆனால் நம் பயணத்தை நாம் அதற்கேற்ற போல அமைத்துக் கொள்ளலாம். அதிகமாக சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் திருப்திக்கும் ஒரு நேர்மையான எண்ணத்தை தேர்ந்தெடுப்போமாக. வளர்க்கவும் கெடுக்கவும் வார்த்தைகளில் அற்புதமான அதிக சக்தி இருக்கிறது. எதிர்மாறான வார்த்தைகளால் நம்மை ஏமாற்றிய வைத்ததையும் அன்புடன் பேசப்பட்ட வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்தியதையும் ஒருவேளை நம் எல்லோருக்கும் நினைவிருக்கலாம். நம்மை சுற்றி இருப்பவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, மற்றவர்களை தூக்கிவிடக்கூடிய வார்த்தைகள் மட்டுமே பேசுவது இரட்சகரின் வழியை பின்பற்ற மற்றவர்களுக்கு உதவுகிறது. ஒரு இளம் ஆரம்ப வகுப்பு சிறுமியாக நான் இருந்த போது சுவிசேஷத்தின் ஒளியை நான் என் வீட்டுக்குள் கொண்டு வருவேன் என்ற வார்த்தையை ஒரு துணியில் சிரத்தையோடு நான் தைத்தேன். ஒரு நாள் சிறுமிகளாகிய நாங்கள் எங்கள் துணியில் ஊசியை வைத்து தைத்துக் கொண்டிருந்த போது ஒரு பள்ளத்தாக்கின் மறுபக்கத்தில் வசித்து வந்த சிறுமியின் கதையை எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு கூறினார். பள்ளத்தாக்கியின் மறுபக்கத்தில் உள்ள மலையில் ஒரு வீட்டின் தங்க ஜன்னல்கள் ஜொலித்துக் கொண்டிருப்பதை ஒவ்வொரு மாலை வேளையிலும் அவள் கவனித்தாள். அவளுடைய வீடு மிகச் சிறியதாகவும் பாழடைந்தும் இருந்தது. தங்கத்தாலான ஜன்னல்கள் கொண்ட அந்த வீட்டில் வசிக்க அவள் கனவு கண்டு கொண்டிருந்தாள். ஒரு நாள் பள்ளத்தாக்கை கடந்து சைக்கிளை ஓட்டி கொண்டு போக அவள் அனுமதி பெற்றாள். நீண்ட காலமாக அவள் ஆர்வமாயிருந்த தங்கத்தான ஜன்னல்கள் கொண்ட அந்த வீட்டை அவள் அடைய மட்டும் மிக ஆர்வத்துடன் அவள் சைக்கிளை ஓட்டி கொண்டு போனாள். ஆனால் அவள் சைக்கிள் இருந்து இறங்கிய போது அந்த வீட்டின் வெளிப்பாக்கம் நீண்ட புதர்களால் சூழப்பட்டு ஜன்னல்கள் சாதாரணமாகவும் அழுக்காம் இருந்தது. அந்த வீடு பாழடைந்து இருந்ததை அவள் கண்டாள். சோகமாக அந்த பெண் தன்னுடைய வீட்டை நோக்கி தன் முகத்தை திருப்பினாள். மலையின் மறுபக்கம் தங்கத்திலான ஜன்னல்கள் கொண்ட ஒரு வீட்டை அவள் வியப்புடன் நோக்கி அது அவளுடைய வீடு என்பதை அவள் கண்டு வியப்புற்றாள். சில நேரங்களில் இந்த இளம் சிறுமியை போல மற்றவர்களிடம் இருந்து இருக்கலாம், அவர்கள் இப்படியா இருப்பார்கள் என ஒப்பிடும் போது நாம் குறைந்தவர்கள் என நாம் நினைக்கிறோம். சமூக வலைத்தளங்களில் உள்ள வாழ்க்கை வகைகளில் நாம் கவனம் செலுத்தி நமது வகுப்பிலும் வேலைகளிலும் போட்டி மனப்பான்மையில் மூழ்கிவிடுகிறோம். ஆயினும் நமது அநேக ஆசீர்வாதங்களை நாம் எண்ணுவதில் சிறிது நேரம் எடுக்கும் போது அவருடைய எல்லா பிள்ளைகளிடத்திலும் உள்ள தேவரின் நன்மையானவற்றை நாம் உண்மையான தோற்றத்துடனும் கண்டுபிடிப்படுப்போம் நாம் காண்கிறோம். நாம் 8 பேரோ அல்லது 108 பேரோ மான்காட்டின் உள்ள மிக உயரமான அடுக்குமாடி கட்டடமாயிருக்கட்டும், மலேசியாவில் தூண் வீடுகளாயிருக்கட்டும், அல்லது மங்கோலியாவில் ஒரு குடிசையாக இருக்கட்டும், நமது சொந்த சூழ்நிலைக்குள் சுவிசேஷத்தின் ஒளியை நம்மால் கொண்டு வர முடியும். மற்றவர்களிடத்து நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலையிலும் நன்மையானவற்றை காண நாம் தீர்மானிக்கலாம். மற்றவர்களிடத்தில் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வளர்க்கும் வார்த்தைகளை பயன்படுத்த எல்லா இடங்களில் உள்ள இளம் மற்றும் வாலிபர்கள் தீர்மானிக்கும் போது அவர்கள் தயாரத்தை காட்ட முடியும். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அவருடைய சக மாணவர்களால் கலி செய்யப்பட்ட மூஃபார் ஜெஃப்ரி ஹாலண்ட் ஒரு வாலிபனை பற்றி கூறினார். சில ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் வெளியில் போய் இராணுவத்தில் சேர்ந்து கல்வி கற்று சபையால் ஊக்கமுறினார். அநேக ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் தன்னுடைய சொந்த இடத்திற்கு திரும்பினார். ஆயினும் அவருடைய வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை பொறுத்தவரை அவர் பழையவராகவே கருதி அப்படியே அவரை அவர்கள் நடத்தினார்கள். இறுதியாக மீண்டும் அவரை கேலி செய்து தள்ளி வைத்தவர்களை ஆசீர்வதிக்க அவருடைய மகத்தான வளர்ந்த திறமைகளை பயன்படுத்த முடியாமல் அவரது முந்தைய வெற்றிகளை இந்த நல்ல மனுஷர் மங்கச் செய்தார். அவருக்கும் சமுதாயத்திற்கும் எவ்வளவு பெரிய இழப்பு! எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரை ஒருவர் ஊக்கமிடும் அன்பாய் உள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும் என அப்போஸ்தலனாகிய பால் போதித்தான். வெறுப்பை வளர்த்து கொண்டு அல்லது நம்முடைய மற்றவர்களுடைய பழைய தவறுகளை நினைத்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக மற்றவர்களின் தவறுகளையும் தடைகளையும் மறப்பதால் முழுமனதோடு காட்டுதலே ஆழ்ந்த தயாளம் என்பது. நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்துவை போல ஆவதற்கு நாம் முயற்சிக்கும் போது ஒவ்வொருடைய முன்னேற்றத்தையும் ஏற்றுக்கொள்வது நமது பொறுப்பாகவும் சிலாக்கியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியை பற்றி புரிந்து கொள்ளவும் அவன் அல்லது அவளின் வாழ்க்கையில் உண்மையான மாற்றங்களை கொண்டு வரவும் முயற்சிகளின் கண்களில் ஒளியை காண்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஒரு மனமாறியவர் ஞானஸ்தான தண்ணீருக்குள் இறங்குவதையும் பின்னர் ஆலயத்தின் கதவுக்குள் நுழைவதையும் பார்க்கும் அனுபவங்களை பெறும் ஊழியக்காரர்கள் மற்றவர்களின் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு ஊக்குவிப்பவர்களின் ஆசீர்வாதி காட்சிகள், ஒருவேளை ராஜ்யத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக கருதப்பட்டவர்களான மனமாறியவர்களாக வரவேற்கும் அங்கத்தினர்கள் கர்த்தரின் அன்பை உணர்வதற்கு உதவியதில் பெரிய திருப்தியை காண்கிறார்கள். நித்திய முன்னேற்றத்திற்கு நிஜம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மிகப்பெரிய அழகு. சிறப்பானதற்கு மாற நாம் ஏற்றுக்கொள்வது மாத்திரமில்லை, முன்னேற்றத்தின் தேடலிலும் இறுதியாக பரிபூரணத்துக்கு மாறுதலிலும் தொடர பாராட்டுகிறோம். நீங்கள் அனைவரும் 1000 வழிகளில் தயாளத்தை சுடர் வளைய தரித்திருக்கிறீர்கள். ஒருவருக்கொருவர் நியாயம் தீர்த்தல் அல்லது விமர்சத்திற்கு மாறாக வாழ்க்கையின் இதன் பயணத்தில் நமது சக பயணத்தில் கிறிஸ்துவின் தூய அன்பை நாம் காட்டுவோமாக. வழியில் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க ஒவ்வொருவரும் தாங்களால் முடிந்ததை செய்கிறார்கள் என்பதை நாம் அடையாளம் கண்டு உதவி செய்ய சிறப்பானதை செய்ய நம்ம முயற்சிப்போமாக என தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் ஆலோசனை அளித்தார். நேர்மையான பதங்களில் தயாளம் என்பது பொறுமை, இரக்கம் மற்றும் திருப்தி. தயாளம் மற்றவர்களை முன்னறித்தல் என்பது அடக்கத்தை, சுய அடக்கத்தை செயல்படுத்துதல், மற்றவர்களிடத்தில் நல்லவற்றை காணுதல், மற்றவர்கள் நன்றாக செய்யும் போது களி கூறுதல். சியோனில் சகோதரிகளே, இரட்சகரின் நாமத்தில் களி கூறவும் ஆசீர்வதிக்கவும் நாம் எது நன்மையாகவும் மனஸ்தாபிதானம் இருக்கிறதோ அதை செய். அனைவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்ற நாம் தீர்மானிப்போமாம். அன்புடன், அதிக நம்பிக்கையுடன் முன்னேற்றத்தை அனுமதிக்கவும் ஊக்குவிக்கவும் மற்றவர்களிடத்தின் நன்மையானவற்றை நாம் காண்போமா, தழுவோமா. ஆம், மற்றவர்களை பற்றி நேர்மறையானதை காண்பித்து பகிர்ந்து கொண்டு குறைகள் மங்கி போவதை அனுமதித்தால் நமது வீடுகளில், பள்ளிக்கூடங்களில், வேலை செய்யும் இடங்களில் சுவிசேஷத்தின் ஒளியை நாம் கொண்டு வரலாம். இந்த குறைவுள்ள சில நேரங்களில் கடினமான உலகத்தில் தவிர்க்க முடியாமல் பாவம் செய்த நம் அனைவருக்குமாக நமது இரட்சகரான இயேசு கிறிஸ்து சாத்தியமாக்கின மனம் திரும்புதலை நாம் நினைக்கும் போது எவ்வளவு நன்றி உணர்வு என் இருதயத்தை நிரப்புகிறது. அவருடைய பரிபூர்ணமான எடுத்துக்காட்டை நாம் பின்பற்றும் போது இந்த வாழ்க்கையில் நமக்கு கொண்டு வருகிற அதிக மகிழ்ச்சியும் பரலோகத்தில் உள்ள நமது பிதாவுடன் வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதமான நித்திய ஜீவனின் தயாளத்தின் வரத்தை நாம் பெற முடியுமா என நாம் எனது சாட்சியை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.